மாணவர் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் ஊவா மாகாண கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் இடம்பெறும் காபோத சாதாரண தர வகுப்பு மாணவர்களுக்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தில் உங்களை சந்திக்கும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப ஆசிரியை திருமதி ஆ. கோகிலவாணி. இன்றைய தினம் நாங்கள் கற்கப் போகும் விடயமானது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தொடர்பாகவும் அப்பாடப்பரப்பு சார்ந்து பரவலாக பரீட்சை இறுதி வினாத்தாளில் வினவப்படும் வினாக்கள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் பாடத்தின் சுருக்கத்தை சற்று அவதானித்துவிட்டு செல்வோம். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது அதுல நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும், சரியா? அப்ப நாங்க தகவல் தொடர்பாடல் பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த பிரச்சனைகள் பல வகையாக காணப்படுகின்றது. சூழலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், தீங்கு பயக்கும் மென்பொருள்சார் பிரச்சனைகள், உடற்பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், விழுமிய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள். மீண்டும் ஒரு தடவை, சூழலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், தீங்கு பயக்கும் மென்பொருள்சார் பிரச்சனைகள், உடற்பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், விழுமிய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது சட்ட பிரச்சனைகள் என்னென்ன என்று. இதில் முதலாவதாக பிரத்யேகமாக தரவுகளை களவாடுதல், அது நான் சொல்றேன் PII சொல்லுவோம், அதாவது ஒருவருடைய தகவல்களை, அவருடைய தனிப்பட்ட தகவல்களை களவாடி கொள்ளுதல். உதாரணமாக அவருடைய பெயர், தொலைபேசி எண்கள், அவருடைய படம் ஆகியவை அவர் ஒரு நபருடைய தனிப்பட்ட விவரங்களாக இருக்கும். இதை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் நோக்கில் அவருக்கான இந்த தனிப்பட்ட விவரங்களை களவாடி கொள்றது வந்து பிரத்யேக தரவுகளை களவாடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவருக்கே தெரியாம அவருடைய விவரங்களை பெற்றுக் கொள்றது. இது முதலாவதான சட்ட பிரச்சனை. இரண்டாவதாக அனுமதியின்றி கண்ணி தொகுதிக்குள் பிரவேசித்தல், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய கணினி தொகுதி அல்லது ஒரு வலைத்தளத்துக்குள்ள அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பயன்படுத்தக்கூடிய பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொற்களை தெரியாமல் திருடி அதனூடாக அவர் போன்று அந்த நிறுவனத்தின் தரவுகளை களவாடுதல், அந்த தரவு தொகுதிக்குள் நுழைந்து அந்த விபரங்களை களவாடுதல், இதுவும் ஒரு வகையான சட்ட பிரச்சனை. மூன்றாவது நுண்ணறிவு சொத்து களவாடல், அதாவது நுண்ணறிவு சொத்து என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் ஒன்றின் புதிய படைப்பு வந்து நுண்ணறிவு சொத்து எனப்படும். இப்ப நான் வந்து ஏதாவது எனக்காக ஒரு தனியானதான ஒரு உருவாக்கத்தை நான் மேற்கொண்டேன்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில யுனிக்கா நான் ஏதாவது செய்தேன்னு சொன்னா, அது என்னுடைய நுண்ணறிவு சொத்தாக இருக்கும். அதே போன்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு சாப்ட்வேர் ஒன்னோ அல்லது கேம் ஒன்னோ ஏதோ வகையான தனிப்பட்ட ஒரு விசேடமான ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, புதிய படைப்பு ஒன்று செய்யறாங்கன்னு சொன்னா, அது அந்த நிறுவனத்தின் நுண்ணறிவு சொத்து. இதனை அந்த நிறுவனம் அறியாத வண்ணம் அவர்களுடைய உற்பத்தியை அந்த ப்ராடக்ட் அதே மாதிரி காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றது, அது அப்படியே தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்றது வந்து நுண்ணறிவு சொத்துன்னு சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த நுண்ணறிவு சொத்தை வேறு பேரில் முன்வைத்தல், உரிமையாளரின் அனுமதியின்றி வேறு படைப்புகளுக்கு பயன்படுத்தல் ஆகியவை நுண்ணறிவு சொத்தல் களவாடல்னு சொல்லப்படுது. உதாரணமாக ஒரு நிறுவனம் புதுவகையான ஒரு சாப்ட்வேரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது அந்த நிறுவனத்தின் நுண்ணறிவு சொத்து. இதையே அந்த நிறுவனத்தின் போட்டி நிறுவனமானது என்ன செய்து, தாங்கள் கண்டுபிடித்தவாறு அந்த சாப்ட்வேரை வேறொரு பெயர்ல அவங்க அதை லான்ச் பண்றாங்க. அல்லது அந்த சாப்ட்வேருக்கு பயன்படுத்த சோர்ஸ் கோடுகளை தங்களோட ஒரு சாப்ட்வேருக்கு பயன்படுத்தி கொள்ளுதல். இது வந்து நுண்ணறிவு சொத்து களவாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே சட்ட பிரச்சனைகள் பிரதானமாக மூன்று வகையாக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முதலாவது பிரத்யேக தரவுகளை களவாடுதல், ஒரு நபருடைய தனிப்பட்ட தரவுகளை களவாடுதல். இரண்டாவது அனுமதியின்றி கணினி தொகுதிக்குள் பிரவேசித்தல், குறித்த நபரோ நிறுவனமோ வலைத்தளமோ அவர்களுடைய அனுமதி இன்றி அவர்களுடைய பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொற்களை கொண்டு அவங்களோட கணினி தொகுதிக்குள் பிரவேசித்தல். மூன்றாவது நுண்ணறிவு சொத்து களவாடல், ஒரு நபருடைய அல்லது நிறுவனத்தினுடைய புதிய படைப்பை அல்லது உற்பத்தியை தனது உற்பத்தியாக்கி கொண்டு உலகுக்கு வெளிப்படுத்துறது வந்து நுண்ணறிவு சொத்து களவாடல் சொல்லப்படுது. சரியா, அடுத்ததாக நாங்க பார்க்க போறது விழுமிய பிரச்சனைகள். இதில் முதலாவதாக எழுத்து திருட்டு, பிளாகரிசம் சொல்லுவோம். எழுத்து திருட்டு அதாவது ஒரு படைப்பாளியின் கருத்துக்கள், கட்டுரைகள் அல்லது ஆக்கங்கள் நகல் செய்து அவருடைய அனுமதியின்றி அதனை தனது ஆக்கமாக முன்வைத்தல் எழுத்து திருட்டு எனப்படும். இதுவும் நுண்ணறிவு சொத்து ஒத்ததாக காணப்பட்ட போதிலும், இப்ப நான் ஒரு சிறுகதையோ கட்டுரையோ கவிதையோ எழுதுறேன், எனது சொந்த முயற்சியில நான் எழுதுறேன், இதை இன்னொரு நபர் என்ன செய்யறது, அவர் செய்தது போல அவருடைய பெயரை பதிவிட்டு அதை அவர் என்ன செய்யறாரு, முன்வைக்கிறாரு. இது எழுத்து திருட்டுன்னு சொல்லப்படுது. உதாரணமாக இணையத்தில் பரவலாக காணப்படக்கூடிய தரவுகளை, தகவல்களை கட்டுரை வடிவங்களாக நகல் செய்து மாற்றி அமைத்து கொள்ளுறாங்க. இன்னொரு நபர் தன் பிளாக்கர்ஸ், நிறைய பேஜஸ் இருக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது, இதுல எல்லாம் இன்னொரு நபர் தன் தனிப்பட்ட ஆக்கங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது அதை பிரதி செய்து நம்முடைய ஆக்கங்கள் கருத்துக்களாக முன்வைக்கிறது வந்து எழுத்து திருட்டுன்னு சொல்றது. இந்த எழுத்து திருட்டுக்களை நிறுத்துறதுக்காக சில வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு நபருடைய தனிப்பட்ட கட்டுரைகள் ஆக்கங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும், ஆனால் அது பயன்படுத்தும் போது சில விதிமுறைகள் காணப்படுது. முதலாவது வந்து எடுத்துக்காட்டல். எடுத்துக்காட்டலின் சொல்லும் போது எழுத்தாளரின் அல்லது எழுத்தாளர்களின் தகவல்களை குறிப்பிடுது. உதாரணத்துக்கு நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு போறேன், அந்த கட்டுரை எழுதும் போது இன்னொரு நபருடைய தகவல்களும் அதுல நான் சேர்க்க போறேன்னு சொன்னால் அதை நான் சேர்த்து விட்டு கீழே அவருடைய பெயரோ அல்லது அந்த கட்டுரை பெறப்பட்ட தளத்தையோ நான் குறிப்பிட்டு காட்டணும். அது எடுத்துக்காட்டல். இரண்டாவது மேற்கோள் காட்டல். நான் இப்ப நான் கட்டுரையில நான் பதிவிட போற விடயங்கள் வந்து இன்னொரு நபருடைய விடயங்களாக இருந்துச்சுன்னு சொல்ல அது நான் மேற்கோள் குறி மூலம் காட்ட வேண்டும். அது மேற்கோள் காட்டல். மூன்றாவது ஆதார குறிப்பு. அதாவது நான் இந்த கட்டுரையை நான் முழுமையாக பூர்த்தி செய்து விட்டேன், நான் ஒரு புத்தகம் எழுதி முடிச்சுட்டேன், இப்ப இங்க நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆதார குறிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்து நான் இதுக்கான விவரங்களை திரட்டிக்கொண்டேன்னு சொல்லி. சாதாரணமா மாணவர்கள் ஒரு ஒப்படை ஒன்னு தயாரிக்கும் போது கூட நீங்கள் சில விவரங்களை திரட்டுவீங்க, பாடப்புத்தகத்திலிருந்து அல்லது இணையத்தை பயன்படுத்தி அல்லது வேற வேற சஞ்சிகைகள் மூலமாக நீங்க விவரங்கள் திரட்டலாம். திரட்டும் போது உங்களோட ஆக்கம் நிறைவடையும் போது இறுதி பக்கத்தில் நீங்க ஆதார குறிப்புகள் ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். இந்த சமயத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்து தரவுகளை பெற்றுக்கொண்டீங்களோ அந்த பக்கங்கள புத்தகங்களோட பெயர் அல்லது அந்த நபரோட பெயர் அல்லது வலைத்தளத்தின் பெயரை நீங்க கட்டாயம் குறிப்பிட வேண்டும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்க எழுத்து திருட்டுக்கு உட்படாத நபராக உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். ஆகவே விழுமிய பிரச்சனையில முதலாவது எழுத்து திருட்டு. அந்த எழுத்து திருட்டை எவ்வாறு நாங்கள் இல்லாம செய்து கொள்றதுக்கான மூன்று உபாயங்கள் தான் எடுத்துக்காட்டல், மேற்கோள் காட்டல், ஆதார குறிப்புகள். அடுத்தபடியாக நாங்க பார்க்க போறது உடற்பிரச்சனைகளும் தர்க்க பிரச்சனைகளும். அதாவது கண்ணியை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய உடற்பிரச்சனைகள் மற்றது தர்க்க பிரச்சனைகள்னு சொல்லி சில பிரச்சனைகள் காணப்படுது. இதுல முதலாவதாக நாங்க பார்க்க போறது வந்து உடல்சார் பிரச்சனைகள். அதாவது கணினியை பயன்படுத்தும் போது முறையாக நாங்க பயன்படுத்தாவிட்டால், சரியான கொன்னிலையூடாக பயன்படுத்தாவிட்டால் எங்களுக்கு என்னென்ன மாதிரியான உடற்பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி பார்ப்போம். இப்ப உங்களுக்கான ஒரு கணினி தரப்பட்டிருக்குன்னு சொல்லாது, நீங்க வீட்டுல ஒரு கணினியை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா கணினி அந்த பொருத்தமானவாறு மேசையில் வைக்கப்பட வேண்டும், அதுக்காக பொருத்தமான கதிரையில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் சொல்லி பல விதிமுறைகள் காணப்படுது. உங்களோட கணினிக்கும் உங்களோட கண்ணுக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கணும், உங்களோட கைகள் எவ்வாறு வைக்க வேண்டும், உங்களோட கால்கள் எவ்வாறு வைக்க வேண்டும் எல்லாம் சொல்லி இருக்குது. சரியா, இந்த விதிகளை நீங்க மீறும் போது உங்களுக்கான சில உடல்சார் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதுல முதலாவது வந்து தசை வன்கூட்டு பிரச்சனைகள். தசை வன்கூட்டு பிரச்சனை சொன்னா தொடர்ச்சியாக நீங்க கணினியை பயன்படுத்தும் போது உங்களுக்காக எலும்புகள்ல வலிகள் ஏற்படுறது வந்து இந்த தசை வன்கூட்டு பிரச்சனைகள்னு சொல்றாங்க. இது சரியான கொன்னிணையில் இருக்காமையாக ஏற்படுது, முள்ளந்தண்டுல முதுகு முள்ளந்தண்டுல ஏற்படக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை. இரண்டாவது மீள்வரு தகைப்பு காயம், RSI. அதாவது நீங்க கணினிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது உங்களோட தோல் கை விரல்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய வலி, இது மீள் வரும் தகைப்பு காயம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக வீக்கங்கள், விரைப்புகள், வலிகள் ஏற்படக்கூடும். அநேகமாக நீங்க மவுஸை யூஸ் பண்ணும்போது, கீபோர்டில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சரியான கொன்னிலைகளை பின்பற்றாமையினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான உடல்சார் பிரச்சனை தான் இந்த மீள் வரும் தகைப்பு காயம். கீபோர்ட் மவுஸ் சரியாக நீங்க பயன்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை. அடுத்து மணிக்கட்டு சுரங்க சகசம், உங்களோட கையில இருக்க விரல்களுக்கு இடையில விரைப்பும் வலியும் ஏற்படுறது வந்து மணிக்கட்டு சுரங்க சகசம். அதாவது உங்களோட மணிக்கட்டை அண்டி உருவாகும் அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய வலி, இதுவும் சுட்டி மற்றும் சாவி பலகை கீபோர்ட் மவுஸ் நீங்க சரியாக பயன்படுத்தாத போது ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்குது, CTS. அடுத்ததாக கணினி பார்வை சகசம், CVS னு சொல்றோம். 6 அல்லது 7 மணித்தியாலங்களுக்கு மேலதிகமாக நீங்க கணினியையே பார்த்துக்கிட்டு அதுல பணியாற்றினீங்கன்னு சொன்னா இவ்வகையான அச்சுறுத்தலுக்கு நீங்க உள்ளாக நேரிடும், கணினி பார்வை சகசத்துக்கு உள்ளாக நேரிடும். அதாவது கண்கள் உழந்து போயிரும், சிவந்துரும், அடுத்து கண்ல இருந்து அடிக்கடி தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகள், கண் பார்வை குறையறதுக்கான வாய்ப்புகள், தலைவலி, இந்த மாதிரியான நோய் அறிகுறிகள் உங்களுக்கு தென்படக்கூடும். இது வந்து கணினிய 6 அல்லது 7 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக நீங்க பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது. அடுத்ததாக தலைவலி, கழுத்து தசைகள்ல ஏற்படுற தகைப்பு காரணமாக, கண்கள்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து தகைப்பு, தகைப்புன்னு சொன்ன ஸ்ட்ரெஸ், கணினிலேயே நீங்க பணியாற்றி கொண்டிருக்கீங்க அல்லது போனையே இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கீங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உள ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் இந்த தகைப்பு. சரியா, அப்ப நீங்க அந்த கணினியை பயன்படுத்தும் போது உங்களோட உடல் உள்ள ஆரோக்கியங்களை நீங்க பேணிக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கான சில கொன்னிலைகளை நீங்க பின்பற்ற வேண்டும், சரியான கொன்னிலைகள். இப்ப நீங்க படிச்சிருப்போம், சேர்ல உட்காரும் போது எப்படி உட்காரணும், நடக்கும் போது எப்படி நடக்கணும் இல்லையா, அதே மாதிரி நீங்க கணினியை பயன்படுத்தும் போது எவ்வாறு சரியான கொன்னிலையில பயன்படுத்தணும்னு சொல்லி பாக்கலாம். அப்ப இதுல சில விதிமுறைகள் உங்களுக்கு தந்திருக்காங்க, உங்களோட பாடப்புத்தகத்திலயும் இருக்கு, 121 பக்கம் ஒரு படம் தந்து அதனூடாக சரியான கொன்னிலைகள் எவ்வாறு அமைய வேண்டும்னு சொல்லி தந்திருக்காங்க. அதாவது கணினி திரை, கம்ப்யூட்டர் மானிட்டர் வந்து ஒருவருடைய கண் மட்டத்தில் இருக்குமாறு அவருடைய சேரும் டேபிளும் வச்சுக்கொள்ளணும். கணினி திரைக்கும் அவருடைய கண்ணுக்கும் இடையிலான தூரம் வந்து 45 சென்டிமீட்டர் தொடக்கம் 70 சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட ஒரு தூரத்துல இருக்கணும். ரொம்ப கிட்ட போயிட்டு பாக்குறது இல்ல, இந்த குறிப்பிட்ட அளவு தூரத்துக்குள்ள உங்களோட கண்ணும் கணினி திரையும் இருக்கணும். அடுத்து உங்களோட முள்ளந்தண்டு வந்து நேராகவும் தோள்கள் வந்து லேசாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும், கால்கள் வந்து நிலத்துக்கு செங்குத்தாகவும் உள்ளங்கால்கள் நிலத்தில் படக்கூடிய மாதிரியும் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுட்டி மற்றும் சாவி பலகைகள் பக்கத்திலே வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். மற்றது சாவி பலகை வந்து முழங்கைக்கு நேராக அல்லது கீழே தாணப்படுத்தல் வந்து சரியான குணிலையாகும். உங்களோட முழங்கை மட்டத்துக்கு ஏற்ற மாதிரியாக உங்களோட சாவி பலகைய அமைத்துக் கொள்ளவும் வேண்டும். அடுத்து கண்கள் வந்து தொடர்ச்சியாக கண்ணை பார்த்து கொண்டிருக்கும் போது கண்கள் களைப்பாகும். இந்த சந்தர்ப்பத்துல கணினி திரைகள பிரைட்னஸ் அதை நீங்க கணக்கா வச்சுக்கொள்ளணும். மற்றது இடைக்கிடையில நீங்க திரைக்கு வெளியே பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே எலும்பிய போயிட்டு அப்படி வந்து நீங்க செய்யக்கூடிய மாதிரியாக வேலைகளை செய்து கொள்ளணும். அடுத்ததாக வேலை தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது ஒரு குறுகிய அளவு நேரத்தையும் எடுத்துக்கொள்ளணும். இது அதிக மணித்தியால கணக்கில் கணினியில வேலை செய்யும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்ததாக, பிள்ளைகளுக்கு கணினி விளையாட்டுகளுக்காக நேரத்துக்கு அதிகமாக கணினி விளையாட்டுகளையே பிள்ளைகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாம, போன் கேம்ஸ் மற்றும் மொபைல் வீடியோ கேம்ஸ்லயே உங்களோட நேரத்தை செலவழிக்காம வெளியில சென்று விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்றது. அடுத்ததாக, கணினியுடன் செயல்படும் வயது வந்தர்கள் வீட்டில் கணினியை பயன்படுத்தி தவிர்த்தலும் மனதை லேசாக வைத்துக் கொள்ளணும். அதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கும் போது பெரியவங்க, இப்ப நீங்க உங்களோட தம்பி தங்கச்சி இருக்கும் போது நீங்க அதிக நேரம் ஒரு மொபைல் போன்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ நேரத்தை செலவழித்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்வாங்க, அதுக்கு தான் அடிக்காக பார்ப்பாங்க, என்ன அடிமையாக அவங்களும் அதே போல செய்ய பார்ப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்வதன் ஊடாக உங்களோட உடல் உள ஆரோக்கியங்களை நீங்க சரியான முறையில பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம். இது வந்து கணினியை பயன்படுத்தும் நபருக்கு ஏற்படக்கூடிய உடல் மற்றும் உள ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளும். அடுத்ததாக நாம பார்க்க போறது வந்து கணினி அறை ஒன்றுக்குள்ள ஏற்படக்கூடிய பௌதிக பாதுகாப்பு மற்றும் தர்க்க பாதுகாப்பு தொடர்பாக. இப்ப அநேகமாக நாங்க வீடுகள்னு சொன்னா தனிப்பட்ட முறையில கணினியா ஒரு இடத்துல வச்சிருப்போம், அதிகளவான கணினிகள் காணப்படாது. ஆனா ஒரு கணினியின் வகுப்பறை ஒன்று பாடசாலை காணப்படுகிற கணினிகள் சொன்னா அதிகளவான கணினிகள் இருக்கும், அப்ப அதுக்கான முறையான ஒரு பாதுகாப்பு ஒன்று ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாகும். ஆகவே முதலாவதாக இதுல தடைப்படாத வலுவளங்கள், அதாவது யூபிஎஸ் பயன்படுத்துது. இப்ப மெஷின்கள் காணப்படும் போது அதுக்கு நாங்க யூபிஎஸ் பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னா மின்சாரம் தடைப்படும் போது கணினியில் நாங்க வேலை செய்துகிட்டு இருக்கோம், அந்த சனில ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு நாங்க யூபிஎஸ் பயன்படுத்திக் கொள்றோம். சரியா, அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது கரண்ட்டை சேமித்து வச்சிருக்கனால. அடுத்து வன்தீச்சுவர் பயன்படுத்திக் கொள்ள, அதாவது இணையத்தை நாங்க பயன்படுத்தும் போது கணினிகளுக்கு இணைய அச்சுறுத்தல்கள் ஏற்படாத இருக்கும் வகையில நாங்க தீச்சுவர்களை பயன்படுத்தி கொள்றோம். அடுத்து, கதவு மூலம் மட்டுப்படுத்திய பிரவேசங்கள், அதாவது கணினி ஆய்வு கூடத்துக்கு வந்து விசேடமாக கதவுகள் வந்து வடிவமைக்கப்படும். அதாவது இன்னொரு நபர் உள்நுழையத்துக்கு கொஞ்சம் டக்குன்னு இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு நீங்க கதவு தந்து உள்ளுக்கு போற மாதிரி கம்ப்யூட்டர் லேபுக்கு போக இயலாது. அப்ப அதுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பிரவேசமாக கணினி அறை ஆய்வுக்கூட கதவுகளை அவங்க வந்து வடிவமைச்சு கொள்றது. அடுத்து, சிசிடிவி பயன்படுத்தி கொள்றது. இது வந்து பௌதீக பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்றதுக்காகவும் காணப்படக்கூடிய வழிமுறைகள். அடுத்ததாக, தர்க்க பாதுகாப்பு. இது அநேகமாக நாங்க போனுக்கு கூட யூஸ் பண்றது, போனுக்கு ஒரு பேட்டர்ன் போடுறது, பாஸ்வேர்ட் போடுறது இல்லையா, இந்த மாதிரியான விடயங்களை நாங்க கணினிக்கும் பயன்படுத்துறது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கொள்றது. இது வந்து தர்க்க ரீதியாக நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்னொரு நபருடைய அனுமதியின்றி ஒரு நபர் நம்மளுடைய கணினி தொகுதிக்குள் நுழைவதை தடுக்கக்கூடியதற்கான வழிமுறைகளாக இருக்கும். அடுத்து, மென்தீச்சுவர்கள், சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ஸ், இதுவும் இணையத்தை பயன்படுத்தும் போது கணினிக்கு ஏற்படக்கூடிய அனுமதியின்றி பிரவேசிக்கும் போது அனுமதியின்றி பிரவேசிப்பவர்களிடமிருந்து கணினி வலையமைப்பை பாதுகாக்கும் நோக்கோடு நிறுவிக்கொள்றது மென்தீச்சுவராகவும். அடுத்து, காப்புகளை பெற்றுக்கொள்றது. அதாவது காப்புகள்னு சொன்னா பேக்கப்ஸ், கணினியில சடுதியான ஒரு செயலிழப்பு காரணமாக அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் தரவுகள் வந்து அழிந்துவிடக் கூடும். இதன் காரணமாக அதை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்காக அதை நாங்க காப்புகளை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஹார்ட் டிஸ்க், ஃபிளாஃபி ஹார்ட் டிஸ்க், மற்றது சிடி, டிவிடி, பென்டிரைவ், இவற்றில் நாங்க அதை பாதுகாப்பா ஒரு காப்பி ஒன்று எடுத்து வேறு இடத்துல அதை நாங்க சேமித்து வைத்துக் கொள்றது வந்து காப்புகள்னு சொல்லப்படுது. ஆகவே கணினி பௌதிக பாதுகாப்பு தர்க்க பாதுகாப்புகளுக்கான விவரங்கள் தான் இவை எல்லாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது முக்கியமானது ஒன்று, அது அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படும், ஆனால் இது எல்லாமே ஒரு வகைன்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம், அதாவது தீங்கு பயக்கும் மென்பொருள்கள். இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் நம்மளுக்கு தெரிந்த பேர் வந்து வைரஸ். ஆனா இது வந்து வைரஸ் ஒரு வகையான தீங்கு பயக்கும் மென்பொருள். இது வைரஸ் போன்றே பல வகையான மென்பொருள்கள் காணப்படுகின்றன. கணினி தொகுதியை பயன்படுத்தும் போது பல்வேறு அச்சுறுத்தல்கள் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் அல்லது தீங்கு பயக்கும் குறிமுறைகள் காரணமாக கணினிக்கும் வலையமைப்புக்கும் சேதம் ஏற்படுகின்றது. சரியா, சாதாரணமாக நீங்க ஒரு மின்னஞ்சல் ஓபன் பண்ணும் போது, அல்லது இணையத்தில் ஏதாவது விவரங்களை திரட்டும் போது, பென்ட்ரைவ் ஒன்று நீங்க உங்களோட மெஷினோட கனெக்ட் பண்ணும் போது, இந்த வகையான தாக்கங்களுக்கு உள்ளாக கூடியதான செயற்பாடுகள் ஏற்படும். சரியா? ரைட். அவற்றின் சில செயற்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். கணினியின் திறன் குறைவடைந்து போறது. இப்ப நீங்க தொடர்ச்சியாக கணினியை பயன்படுத்தும் போது, ஆரம்பத்துல நீங்க வாங்கினதுக்கும் இப்ப நீங்க பயன்படுத்தும் போது இந்த திறன் குறைவடைந்து ஸ்லோவா செயல்படக்கூடிய தன்மை காணப்படுறது. அடுத்தது, கணில நீங்க இன்ஸ்டால் செய்திருக்க மென்பொருள்கள் அழிஞ்சு போறதும், அல்லது பிழையாக தொலைப்படுது, ரெஸ்பான்ஸ் காட்டாமல் இருக்கதும். அடுத்து, வேற சாப்ட்வேர்ஸ் நீங்க கணினிக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியாமல் போறது. அடுத்து, கணினி வலையமைப்புகள் நலிவடைந்து போறது, அதாவது ஸ்லோவாகி செயற்படாமல் போறது. தரவுகள் திருடப்படுதல், களவாடுதல், அழிதல், இந்த மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறுதல். அடுத்து, வன்பட்டின் கொள்திறன், ஹார்ட் டிஸ்க் செயற்பாடு குறைவடைஞ்சு போறது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் தான். சரியா? அப்ப தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று, கணினி நச்சு நிரல். இதுதான் கம்ப்யூட்டர் வைரஸ் சொல்றோம். கம்ப்யூட்டர் வைரஸ் இது ஒரு வகையான தீங்கு பயக்கும் மென்பொருள். அடுத்ததாக, கணினி வாங்கல். அடுத்ததாக, ஒற்றர் பொருள், ஸ்பைவேர். அடுத்ததாக, பாட்ஸ். அடுத்ததாக, கொள்ளைக்காரர்கள், ஃபிஷிங், விரும்பா அஞ்சல், ஸ்பேம். இது எல்லாமே வந்து கணினி சார் தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் ஆகும். சரியா? இப்ப முதலாவதாக நாங்க பார்க்கும் கணினி நச்சு நிரல் என்னன்னு சொல்லி, கம்ப்யூட்டர் வைரஸ். கம்ப்யூட்டர் வைரஸ் சொல்றது, கணினி தொகுதிக்குள்ளே எப்பொழுதுமே தொழிற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான தீங்கு பயக்கும் மென்பொருள். அதாவது, நீங்க பென்ட்ரைவ் அல்லது இமெயில் மூலமாக இது பரவக்கூடியதாக இருக்கும். வேற எங்கேயாவது ஒரு மெஷின்ல பென்ட்ரைவை யூஸ் பண்ணிட்டு வந்து உங்களோட மெஷினுக்கு போட்டீங்கன்னா, அந்த மெஷின்ல வைரஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, கட்டாயம் அது உங்களோட மெஷினுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு. இது எப்போதுமே என்ன செய்யணும் சொன்னா, எக்ஸ்கியூட்டபிள் ஃபைல்ஸ், நிறைவேறத்தக்க கோப்புகளுடன் கணினி தொகுதிக்குள்ள புகுந்து தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது, நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணும் போது, அல்லது ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணும் போது வந்து, அது என்ன செய்யணும் சொன்னா, உங்களுக்கான சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். சரியா? இது பரவுற முறைகள் தான் பென்ட்ரைவ் மற்றும் நினைவக சில்லுகள், மற்றது மின்னஞ்சல் ஊடாக பரவக்கூடியதாக இருக்கும். இது கம்ப்யூட்டர் வைரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கணினி நச்சு நிரல் எப்போதும் தொகுதியில் தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து எப்பொழுதுமே தொழிற்பட்டு கொண்டே இருக்கும் அது, கணினி நச்சு நிரல். அடுத்ததாக, கம்ப்யூட்டர் வேர்ம். அதாவது, கணினி வேர்ம்கள் என்ன செய்யணும் சொன்னா, தனியாக தொழிற்பட்டு பரவும் ஆற்றல் கொண்டவை. இவை வந்து தனியாக தொழிற்பட்டு பரவும் ஆற்றல் கொண்டவை. இவையும் மின்னஞ்சல் மற்றும் போலி வலைத்தளங்கள், சடுதியாக தோன்றும் செய்தி சட்டங்கள் ஊடாக கணினி பொருளுக்குள்ள பரவக்கூடும். இப்ப நீங்க இணையத்தை பயன்படுத்தும் போது இந்த கணினி வேர்ம்கள் பரவக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. இணையத்தின் மின்னஞ்சல் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும். நீங்க இணையத்தை பயன்படுத்தும் சில சில செய்தி சட்டகங்கள் ஓரங்கள்ல வந்து போகும். ஏதாவது புது வகையான மெசேஜ், விளம்பரங்கள், அந்த மாதிரி வரும்போது நீங்க அத அந்த லிங்குக்கு நீங்க பிரவேசிக்கும் போது, அது உங்களோட கணினிக்குள்ள ஒரு தீங்கு பயக்கும் மென்பொருளாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் தன்மை. அடுத்ததாக, ஸ்பைவேர். அதாவது, இது தீங்கற்றது போன்று தோன்றினாலும் தீங்கு பயக்கும் மென்பொருளாகவே தொழிற்படும். பயனர் அறியாமலேயே கணினி தொகுதியுடன் தொடர்பு படுகிறது. இது எந்த ஒரு பாதகமும் இல்ல அப்படின்னு தோன்றினாலும், ஆனா அது பயனருக்கு தெரியாமலே கணினிக்குள்ள உள்ள நுழைஞ்சு தன்னுடைய செயற்பாடுகளை காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது, தனியான சாளரங்களை உருவாக்கிக் கொள்றது, விண்டோஸ் ஐக்கான்ஸை உருவாக்கிக் கொள்றது, டெஸ்க்டாப்ஸை உருவாக்கிக் கொள்றது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யறது வந்து இந்த ஒற்றர் பொருளாக இருக்கும். இது பரவும் முறைகளாக மின்னஞ்சலின் ஊடாக பரவக்கூடியதாக இருக்கும். இணையத்தின் ஊடாக நீங்கள் ஏதாவது பதிவிறக்கம் செய்தால், டவுன்லோட் செய்யும் போது இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள் பரவக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஒற்றல் பொருள் என்ன செய்யும், கணினி நச்சுநிரல், வேர்ம்கள் ஆகியவற்றை போன்று பரவுவதில்லை. ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு பரவிக்கொள்ளாது. அது குறிப்பிட்ட நீங்க பதிவிறக்கம் செய்யும் போது அது உங்களோட கணினிக்குள்ளேயே பதிவிறக்கமாகி உங்களோட செயற்பாடுகளை தடைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் வைரஸ் மற்றும் கம்ப்யூட்டர் வேர்ம் பரவக்கூடியது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாட்ஸ், அதாவது சுயமாக தொழிற்பட்டு தீங்கு பயக்கும் மென்பொருளாக இது அடையாளப்படுத்தப்படுது. தன்னே தானே உருவாக்கி கொண்டு கணினி தொகுதியில தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருளாக இது அமைது. மற்றது சடுதி செய்திகள் மற்றும் இணைய கலந்துரையாடல் மூலம் பரிமாற்றப்படும் பிரத்யேக தகவல்களை சேகரிப்பதற்கு பாட்ஸ் பயன்படுத்தப்படுது. இப்ப நீங்க இணையத்தின் ஊடாக ஒரு கலந்துரையாடல் செய்றீங்க, வீடியோ கான்பரன்சிங், வீடியோ கால், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு செய்திகளை நீங்க இணையத்தின் ஊடாக மேற்கொள்ளும் போது அதிலிருந்து தரவுகளை என்ன செய்து சேகரிப்பதற்காக இந்த பாட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக கொள்ளைக்காரர்கள், மற்றது அனாவசிய விளம்பரங்கள். கொள்ளைக்காரர்கள்னு சொன்னா பயனர் இணையத்துடன் தொடர்பு படும் போது அவர் எந்த இணையத்துக்கு போறாரோ அதுக்கு வழிவிடாமல் வேறொரு இணைய பக்கத்துக்கு அவரை அழைத்துக்கிட்டு போறது வந்து இந்த ஹைஜாக்கர்ஸ் வேலைகளாக இருக்கும். சரியா, இது வந்து அனாவசிய விளம்பரங்களையும் ஒத்துது. அனாவசிய விளம்பரங்கள் சொல்றது நீங்க கணினி திரையில நீங்க வேலை செய்துக்கிட்டு போது உங்களுக்கு தேவையில்லாத சில வர்த்தக தகவல்கள், வர்த்தக விளம்பரங்களை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துறது. இது உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடும். சரியா, அப்ப இந்த கொள்ளைக்காரர்கள் சொல்றது நீங்க போறதுக்கு உங்களுக்கு நீங்க எந்த விடயத்துக்காக போறீங்களோ அதுக்கு வழிவிடாமல் வேறொரு விடயத்துக்கும் உங்களை அழைச்சிக்கிட்டு போறது தான் இந்த கொள்ளைக்காரர்கள் மற்றது அனாவசிய விளம்பரங்கள். அடுத்து ஃபிஷிங். ஃபிஷிங் என்பது ஒரு நபரை ஏமாற்றி அவருடைய வங்கி கணக்கு, மின் கணக்கு போன்ற தகவல்களை பெற்றுக் கொள்றதாகும். இப்ப நீங்க இணையத்தின் ஊடாக அதிகளவான கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்ளுவீங்க இல்லையா. இப்ப இணைய வர்த்தகத்தை நாங்க பாவிப்போம், ஈபே, அமேசான், டராஸ் இந்த மாதிரியான இணையதளங்களினூடாக நம்முடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள் நாங்க செய்து கொள்வோம். இவ்வாறு நாங்க செய்யும் போது எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய வங்கி கணக்கு, மின் கணக்கு என்பவற்றை திருடிக்கொள்றது வந்து, பெற்றுக்கொள்றது வந்து இந்த ஃபிஷிங் வேலையாக இருக்கும். இது ஒரு பிரசித்தி பெற்ற கம்பெனி மூலம் அல்லது நண்பனின் பெயரில் பயனருக்கு அனுப்பப்படும். அதே வேளை வேறு வலைத்தளத்துக்கு செல்வதற்கு ஒரு இணைய வலைப்பக்கமும் ஒரு லிங்க்கும் வழங்கப்படும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போல அல்லது ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வர மெயில் போல உங்களுக்கு விவரங்கள் அனுப்பப்பட்டு அதை நீங்க சொடக்குவதன் மூலமாக அந்த லிங்குக்கு உட்பிரவேசிக்கும் போது அல்லது அங்கு காணப்படக்கூடிய சில விவரங்களை நீங்க நிரப்பும் போது இதன்ட கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகக்கூடும். சரியா, ஆகவே ஒரு நபருக்கு தெரியாம அவரை ஏமாற்றி அவருடைய வங்கி கணக்கு, மின் கணக்குகளை பெற்றுக்கொள்றது வந்து இந்த ஃபிஷிங் சொல்லப்படுது. அடுத்ததாக ஸ்பேம், விரும்பா அஞ்சல். அனுமதியின்றி கிடைக்கும் மின்னஞ்சல்கள் வந்து இந்த விரும்பா அஞ்சல் சொல்லப்படுது. எங்களுக்கு அதிகளவான மின்னஞ்சல்கள் வந்து சேரும். அதாவது நாங்க மின்னஞ்சல் முகவரியை யாருக்கெல்லாம் கொடுக்கிறோமோ நம்மளுக்கு தேவையான மாதிரி அவங்கள்ட்ட இருந்து அனுப்பப்படுகின்றது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுல வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடம் இருந்து அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் வந்து விரும்பா அஞ்சல்னு சொல்லப்படுது. உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருக்குன்னு சொன்னா அது வந்து விரும்பா அஞ்சல்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக உங்களோட இன்பாக்ஸ் என்ன செய்யப்படுது, நிரப்பப்பட்டு உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய முறைகள்ல செயற்படக்கூடியதாக இருக்கும். இவை வந்து மேலும் இந்த மின்னஞ்சல் முகவரி வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும். ஆகவே தீங்கு பயக்கும் மென்பொருள் சொல்றது வந்து கம்ப்யூட்டர் வைரஸ், கணினி வேர்ம்கள், ஒற்றர் பொருள் பாட்ஸ், கொள்ளைக்காரர்கள், ஃபிஷிங், விரும்பா அஞ்சல், இவை எல்லாமே தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் ஆகும். இவை அனைத்துக்குமே தனித்தனியான ஆற்றல்கள் இருக்குது. உதாரணமாக கணினி வேர்ம்கள், நச்சினர்கள் என்ன செய்யும், பரவக்கூடியதாக இருக்கும். ஒற்றர் பொருள் என்ன செய்யும், பரவுவதில்லை. அது கணினி வேர்ம்கள் மற்றும் வைரஸ் போல பரவத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து கொள்ளைக்காரர்கள் என்ன செய்வாங்க, வர்த்தக சார்ந்த விவரங்களை பெற்றுக் கொள்றதுக்காக ஒரு நபரை வேறொரு இணையத்துக்கு தொடர்பு படுத்தி கொள்றாங்க. அடுத்து ஃபிஷிங் சொல்றது ஒரு நபரை ஏமாற்றி அவருடைய வங்கி கணக்கு, மின் கணக்குகளை பெற்றுக் கொள்றது. விரும்பா அஞ்சல்னு சொல்றது உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடம் இருந்து உங்களுக்கு அஞ்சல்கள் கிடைக்கப்படுறது வந்து விரும்பா அஞ்சல்னு சொல்றாங்க. சரியா, அப்ப இது அனைத்துமே தீங்கு பயக்கும் மென்பொருள்கள். அடுத்ததாக இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் இருந்து உங்களோட கணினியை நீங்க எவ்வாறு பாதுகாக்கலாம். முதலாவதாக கணினி நச்சுநிரல் பாதுகாப்பு மென்பொருளை நிறுவுதல், அதாவது வைரஸ் மெல்சியஸ் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கார்டு ஒன்று போட்டுக்கொள்றது, வைரஸ் ஸ்கேன் பண்ணி கொள்றதுக்கு ஒரு வைரஸ் நல்ல பொருத்தமான ஒரு மென்பொருள் ஒன்று நிறுவி, பாதுகாப்பு மென்பொருள் ஒன்று நிறுவிக்கொள்றது. அடுத்ததாக நீங்க யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதை நீங்க கனெக்ட் பண்ண உடனே ஸ்கேன் செய்து உங்களுடைய கணினி தொகுதியோடு நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளணும், ஸ்கேன் செய்துப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்க நிறுவும் மென்பொருள்கள் வந்து சட்ட ரீதியான மென்பொருள்களாக இருக்கணும். சட்ட ரீதியான மென்பொருள் சொன்னா நீங்க பணம் கொடுத்து முறையான மென்பொருள்களை நீங்க கணினிக்கு நிறுவிக்கொள்ளணும். அப்படி சட்ட ரீதியற்ற மென்பொருள்களா இருந்தா சில நேரம் அதுல உங்களுக்கு கணினியை பாதிக்கக்கூடிய தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததாக சாதாரண பயன்பாட்டுக்காக கணினி நிர்வகிக்கும் கணக்கிற்கு பதிலாக பயனாளர்களுக்கு கணக்குகளை பயன்படுத்துது. அப்ப ஒரு கணினின்னு சொன்னா அதுல கட்டாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட யூசர் அக்கௌண்ட்ஸ் பயன்படுத்தி கொடுது. முதலாவது நீங்க மென்பொருள்கள் ஏதாவது நிறுவிக்கொள்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் ஒன்னையும், மற்ற தேவைகளுக்காக சாதாரண பயன்பாட்டுக்கான யூசர் அக்கௌண்ட்ஸையும் நிறுவிக்கொள்றது. இவை அனைத்தும் தீங்கு பயக்கும் மென்பொருள் இருந்து எவ்வாறு உங்கள் கணினியை நீங்க பாதுகாத்து கொள்றதுக்காக சந்தர்ப்பங்கள். அடுத்ததாக தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் இருந்து பிரசித்தி பெற்ற சில நச்சு நிரல் பாதுகாப்பு எதிர்ப்பு மென்பொருள்கள் காணப்படுது. அவிரா ஆன்டிவைரஸ், அவாஸ்ட், ஏவிஜி, கேஜே, டிஜிட்டல் டிஃபெண்ட் ஆன்டிவைரஸ், நோட்டன், கஸ்பர்ஸ்கை, இந்த மாதிரியான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் நச்சு நிரல் பாதுகாப்பு மென்பொருள்கள் காணப்படுது. சில நேரம் உங்களுக்கு பரிட்சை வினைத்தாள்களில் கேட்கலாம் நச்சு நிரல் பாதுகாப்பு மென்பொருள்கள் எவ்வைன்னு சொல்லி, அல்லது ஒரு மூன்று தருகள். அப்ப நீங்க ஏதாவது பாதுகாப்பு மென்பொருள்களை எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக உங்களோட கணினி சதா எந்நேரமும் இணையத்தோடு தொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த நேரம் நீங்க என்னென்ன விஷயங்களை கவனம் கொள்ளணும். முதலாவதாக நீங்க பாதுகாப்பான வலைத்தளங்களை பயன்படுத்தல் விரும்பத்தக்க யூஆர்எல் பாதுகாப்பானதா என்று சோதிக்கிறது. நீங்க பயன்படுத்த போகும் வலைத்தளமானது பாதுகாப்பான ஒரு வலைத்தளமானு சொல்லி நீங்க பாவிச்சு கொள்ளணும். அநேகமாக நாங்க ஏதாவது டவுன்லோட் பண்ண போகும் போது சில வலைத்தளங்களுக்குள்ள எங்களை அழைச்சிட்டு போயிரும் டவுன்லோட் கொடுத்த உடனே. அப்ப அந்த வலைத்தளங்கள் வந்து பாதுகாப்பா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, அதை நாங்க உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மென்பொருள் அல்லது வேற ஏதாவது நாங்க பதிவிறக்கம் செய்யும் போது பாதுகாப்பான வலைத்தளங்கள்ல இருந்து மட்டுமே அதை நாங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட கல்விசார் விடுவங்களை பதிவிறக்கம் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையில கல்வி புலங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பான வலைத்தளங்கள் இருக்குது. இப்ப அதனூடாக நீங்க சென்று அதனோட விவரங்களை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நீங்க பதிவிறக்கம் செய்த ஆவணம் அல்லது மென்பொருளை வைரஸ் ஸ்கேன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், நச்சுரல் பாதுகாப்பு மென்பொருள் மூலமாக சோதித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நீங்க மின்னஞ்சல் ஒன்றை திறக்கும் போது கவனமாக இருக்கணும். அதாவது விரும்பா அஞ்சல்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குமானால் அதை நீங்க திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில நேரம் அது விரும்பா அஞ்சல்கள் மூலம் கூடமாக தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் அனுப்பலாம்னு நாங்க பார்த்திருக்கோம். ஆகவே அதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சந்தேகத்திற்கிடமான அறிவுறுத்தல்கள் அல்லது செய்திகளை நீங்க லிங்க கிளிக் பண்ணி போறத தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக ஒருவருடைய அந்தரங்க தகவல் பாதுகாப்புகளை சோதிக்காமல் வலைத்தளத்துக்கு பதிவேற்றம் செய்ய வேண்டாம். அது இன்னொரு நபரிடம் நீ விவரங்களை வலை பக்கத்துக்கு அப்லோட் செய்றீங்கன்னு சொன்னா அதோட தகவல்களை சரியான முறையில அறிஞ்சு அது பாதுகாப்பானதாக சோதித்து விட்டு நீங்க அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்ததாக தீச்சுவர் மற்றது நச்சு நிரல் பாதுகாப்பு மென்பொருள் மின்னஞ்சல் வடிகட்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது உங்களோட பிரச்சனைகளிட இடர்களை குறைத்து கொள்ளலாம். இதேவேளை இணைய பாதுகாப்பை வழங்குவதற்காக இலங்கையில இணையத்தை பாதுகாக்கும் சில நிறுவனங்கள் காணப்படுது. முதலாவதாக இலங்கை தகவல் பாதுகாப்பு நிர்வாகம், இரண்டாவது ICTA நிர்வாகம், அதாவது இலங்கையில இணையம் சார்ந்த எல்லா தகவல் தரவுகளையும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது இந்த ரெண்டு நிறுவனங்களாக இருக்குது. சரி மாணவர்களே, இது உங்களுக்கான பாட சுருக்கம். இனி கடந்த வருடம் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சாதாரண தர பரீட்சை வினவப்பட்ட வினாக்கள் வினாபத்திரத்திலிருந்துல வினாக்களை நாங்க பாத்துக்கிட்டு போவோம். இதுல பகுதி ஒன்றுக்கு ஒரே ஒரு வினா மாத்திரமே கேட்கப்பட்டது. பகுதி ஒன்றில் 29வது வினா. தீய மென்பொருள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? தீய மென்பொருள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தீய மென்பொருள்கள் அப்படின்னு சொன்ன என்னென்னு சொன்னேன். அப்ப அவற்றின் அத்தியாவசியத்தன்மை, அந்த தீய மென்பொருள வடிவம் எவ்வாறு இருக்கும், அது என்ன வகையான ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லி நீங்க அறிஞ்சிருக்கணும். அப்படி நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த வினாக்கு இலகுவாக நீங்க விடைகளை வழங்கலாம். ஏ, ட்ரோஜன் குதிரை என்பது ஒற்றர் பொருளின் ஒரு வடிவமாகும். ட்ரோஜன் குதிரைங்கிறது ஒற்றர் பொருளின் ஒரு வடிவமாகும். பி, கணினி வேர்ம்களால் தாமாகவே பரவ முடியும். சி, விவர திருட்டு அதாவது ஃபிஷிங் என்பது கணினி திரையில் தேவையற்ற அறிவுறுத்தல்களை காட்சிப்படுவதற்கான ஒரு உத்தி. என்ன சொல்லிருக்காங்க, ஏபிசின்னு மூணு கூற்றுகள் தந்திருக்காங்க. இந்த கூற்றுகள்ல சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ட்ரோஜன் குதிரை என்பது ஒற்றர் பொருளின் ஒரு வடிவம். ட்ரோஜன் குதிரைங்கிறது ஒற்றர் பொருள ஒரு வடிவம் தான். இரண்டாவது, கணினி வேம்கள் தாமாகவே பரவ முடியும். ஆமா, கணினி வேம் வந்து தானாக பரவிக்கொள்ளும். மூன்றாவது, விவர திருட்டு என்பது கணினி திரையில் தேவையற்ற அறிவுறுத்தல்களை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. இல்ல, விவர திருட்டுன்னு சொன்ன நாங்க என்னன்னு பார்த்தோம், ஒரு தனிப்பட்ட நபரின் மின் கணக்கு மற்றது வங்கி கணக்குகளை அவருக்கு தெரியாம பெற்றுக்கொள்றதுதான் விவர திருட்டுன்னு பார்த்தோம். ஆகவே ஏ மற்றும் பி ஆகியவை தான் சரியான கூற்றுகளாக இருக்குதா? 29வது வினாவுக்கு சரியான விடை மூன்றாவது. அப்ப நீங்க இந்த தீங்கு பயக்கும் மென்பொருள்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிந்திருந்தால் மட்டுமே இந்த வினாவுக்கான விடையை நீங்க வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பகுதி ரெண்டில் இரண்டாவது வினா. சுமார் 10 புள்ளிகளுக்காக ஒரு பெரிய வினா வந்து கடந்த காலம் பரீட்சையில உங்களுக்காக கேட்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது, முகப்படையாளங்கள் தரப்பட்டிருக்குது, அதற்கு பொருத்தமான பதம் என்னன்னு சொல்லி நீங்க எழுதணும். ABCDன்னு சொல்லி நான்கு முகப்படையாளங்களும் அதற்கான முறைகேடுகளும் தரப்பட்டிருக்கு, அதற்கு பொருத்தமான பதம் என்னன்னு சொல்லி நீங்க அதை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்தும் போது ஏன்னு சொல்லி நீங்க எடுத்து எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல சரியான பதம் எதுன்னு சொல்லி மட்டும் எழுதினால் போதும். இந்த வினாவுக்காக 2 புள்ளிகள் வழங்கப்படுது. அப்ப 1க்கு 1.5 புள்ளி வீதம், 2 புள்ளிகள் வழங்கப்படுது. முதலாவது, ஏ, கணினிகளில் தேக்கி வைக்கப்பட்ட முக்கிய தரவுகளையும் தகவல்களையும் உரிமையாளருக்கு தெரியாமல் திருடுதல். கணினியில தேக்கி வைக்கிருக்கிற தரவு தகவல்களை அதன் பயனாளருக்கு தெரியாமல் திருடுதல். அப்ப ஏக்கான சரியான பதம் தரவு திருட்டு. இரண்டாவது, பி, இணையத்தில் இருந்து ஒரு பந்தியை பிரதி செய்தலும் அதனை எடுத்து காட்டாமல் ஓர் ஆவணத்தில் ஒட்டுதலும். நீங்க இணையத்தை பயன்படுத்தும் போது அப்படி ஒரு பந்தி அப்படியே காப்பி செய்து அதை உங்களோட ஆவணத்துல நீங்க அதை பேஸ்ட் செய்து கொள்றது, ஒட்டிக்கொள்றது. இதற்கு சரியான பதம் எழுத்து திருட்டு. மூன்றாவது, சி, ஓர் ஊழியர் ஒரு நிதி அனுகூலத்தை பெறுவதற்காக வேறொருவரின் ஆளடையாளத்தை பயன்படுத்துதல். ஒரு ஊழியர் நிதி அனுகூலத்தை பெறுவதற்காக இன்னொருத்தண்ட ஆளடையாளத்தை தன் போல பிரதிப்படுத்திக் கொள்றது. இதற்கு சரியான பதம் அடையாள திருட்டு, ஐடென்டிட்டி தெஃப்ட். இன்னொருத்தண்ட அடையாளத்தை தண்ட அடையாளமாக காட்டிக்கொள்றது. அடுத்து டி, வேறொருவரின் புத்தாக்கத்தினை அவருக்கு தெரியாமல் வேறு விருத்திகளுக்கு பயன்படுத்துதல். அதாவது நுண்ணறிவு சொத்து உரிமையை மீறுதல், நுண்ணறிவு சொத்து களவாடுதல்னு படிச்சிருக்கும். சரியா, அப்ப டிக்கான சரியான பதம் புலமை சொத்து உரிமையை மீறுதல். ஆகவே மாணவர்களே, சரியான முகப்படையாளம் விட்டு அதற்கு பக்கத்திலேயே அதற்கான பதத்தை எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்காக சரியாக 2 புள்ளிகள் இந்த வினாவுக்காக வழங்கப்படும். அடுத்ததாக இரண்டாவது, ஒரு வரிப்படம் தந்திருக்காங்க. அதுல அவர் சரியான கொன்னிலைகளை பயன்படுத்தாம தன்னோட கணினியை பாவிக்கிறார். அப்ப இந்த இவ்வாறு கணினியை பாவிக்கும் போது அவர் உடல்நலம் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 4 கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் உடல் நலம் சார் பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி, சரியான கொண்டிலேயே கணினியை பயன்படுத்தாட்டி ஏற்படக்கூடிய உடல் சார் பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா அது 4 கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எழுதலாம், தசை வன் கூட்டு பிரச்சனை, மீள்வரு தகைப்பு காயம், மணிக்கட்டு சுரங்க சகசம், கணினி பார்வை சகசம், தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது 4 பிரச்சனைகளை நீங்க முன்வைக்கலாம். அப்ப உங்களுக்கு 4 புள்ளிகள் இந்த வினாவுக்கு வழங்கப்படுது. அடுத்து 3வது வினா 4 புள்ளிகளுக்கானது. சில கூற்றுகள் இடைவெளி நிரப்புறதுக்கு தந்திருக்காங்க, அதுக்கு பொருத்தமான பதத்தை நீங்க எழுதி கொள்ளணும். முதலாவது, ஒரு தனித்தனல் கணினியில் உள்ள அதிகாரம் பெறாத பிரவேசத்தை தடுப்பதன் மூலம் ஒரு கணினியில் தேக்கி வைக்கப்பட்ட தரவுகளை பாதுகாப்பதற்கு கீறு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கணினியில் இருக்க தரவுகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. கீழே உங்களுக்கு பதப்பட்டியல தந்திருக்காங்க, பேக்கப், வைரஸ் கார்டு, ஃபயர்வால், ஃபிஷிங், பாஸ்வேர்ட், வைரஸ், ஸ்பேமிங். அப்ப தரவுகளை பாதுகாக்கிறதுக்காக தனிப்பட்ட கணினியை நாங்க பயன்படுத்துறது வந்து கடவுச்சொல். அப்ப நீங்க ஏன்னு போட்டு அதுக்கு நேராக கடவுச்சொல்னு சொல்லி உங்களோட விடைய எழுதணும். 2வது, ஒரு கணினி தொழிற்பட தவறும் போது முக்கிய தரவுகளை பாதுகாப்பதற்கு சேஃப்கார்ட் கீறு அத்தியாவசியமானது. என்ன அத்தியாவசியமானது? ஒரு கணினி திடீர்னு தொழிற்படாமல் போகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க கணினியை பாதுகாக்கிறதுக்காக காப்பு, பேக்கப் எடுத்துக் கொள்ளணும். அப்ப 2வதுக்கு பிக்கான விடை காப்பு. அப்ப பின்னு போட்டு அதுக்காக நீங்க காப்புன்னு எழுதலாம். 3வது, இலத்திரனியல் வங்கி கணக்குகளில் பயனர் பெயர்களையும் கடவுச் சொற்களையும் சேகரிப்பதற்கு பயனர்களை ஏமாற்றம் செய்யும் செயல் கீறு ஆகும். மின் கணக்கு மற்றும் வங்கி கணக்குகளை ஏமாற்றி பெற்றுக் கொள்வது வந்து விவர திருட்டு, ஃபிஷிங் சொல்றாங்க. உங்களுக்காக ஆங்கிலத்திலும் அந்த வசனங்கள் தரப்பட்டிருக்குது. அப்ப 3வது சீக்கான சரியான விடை வந்து ஃபிஷிங். 4வது, ஒரு கணினி முறைமையை தீங்கு பயக்கும் மென்பொருளிலிருந்து பாதுகாப்பதற்கு கீரை பயன்படுத்தலாம். தீங்கு பயக்கும் மென்பொருளிலிருந்து கணினியை பாதுகாக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தலாம்? சரியான விடை நச்சு நிரல் காவல், அதாவது வைரஸ் கார்டு பயன்படுத்துதல், டி அப்படின்னு போட்டு அதுக்கு நச்சு நிரல் காவல்னு சொல்லி விடையை வழங்குங்க. இறுதியாக, கீறு ஆனது கணினியில் ஒரு நிறைவேற்றத்தக்க கோப்பாக புகுந்து கோப்புகளை அளிக்க முடியும். ஒரு நிறைவேற்றத்தக்க எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக உள்நுழைஞ்சு கோப்புகளை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டது வந்து வைரஸ். அப்ப ஈக்கான சரியான பதம் வைரஸ் என்பதாகும். ஆகவே இந்த 5 வினாக்களுக்கும் நீங்க சரியாக விடை வழங்கினீங்கன்னு சொன்னா 4 புள்ளிகள் வழங்கப்படும். பெரும்பாலாக இந்த பாடப்பரப்பு வந்து பரீட்சை வினாத்தல அதிகளவாக கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்குள்ள உள்ளடங்குது. இலகுவாக மனநம் நீங்க மனதில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. தனித்தனியாக இந்த சொற்களை நீங்க தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்காக இலகுவான முறையில நீங்க இத மனதில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா சரியான முறையில உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக இலகுவான ஒரு பாடப்பரப்பாக இந்த பாடப்பரப்பு இருக்குது. அடுத்ததாக மாணவர்களுக்காக இந்த வாரத்திற்கான சில கேள்விகள் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது, சுகாதார பயன்பாட்டுடன் தொடர்புபட்ட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் 4 தருக. சுகாதார பயன்பாட்டுடன் தொடர்புபட்ட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் 4 தருக. 2வது, தீங்கு பயக்கும் மென்பொருள்களுக்கு உதாரணம் 3 தருக. தீங்கு பயக்கும் மென்பொருள்களுக்கு உதாரணம் 3 தருக. அடுத்ததாக, இணைய பாதுகாப்பை வழங்கும் நிறுவகங்கள் எவை? இணைய பாதுகாப்பை வழங்கும் நிறுவகங்கள் எவை? சரி மாணவர்களே, இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.